யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10-11 ஆகிய கடைசி 2 வசனங்கள். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10-11 ஆகிய கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும்
நீ வளர்க்காததும்
ஒரு ராத்திரியிலே முளைத்ததும்
ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான
ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே
வலதுகைக்கும்
இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத
120,000 பேருக்கு
அதிகமான மனுஷரும்
அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற
மகா நகரமாகிய நினிவேவுக்காக
நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இங்கே தேவனாகிய கர்த்தர் யோனா என்கிற தம்முடைய ஊழியக்காரனை பார்த்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நீ பிரயாசப்படாததும் பயிரிடாததும் வளர்க்காததுமான இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 அதிகமான மனுஷருக்கும் ஏராளமான மிருக ஜீவன்களுக்கும் நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு கர்த்தர் கேள்வி எழுப்புறார். நம்முடைய ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். இந்த யோனாவின் புஸ்தகம் ஒரு அருமையான மிஷனரி புஸ்தகம். இது நம்ம சின்ன சரித்திரம், ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கதை மாதிரி இருந்தாலும் இதுல நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. வேதம் முழுவதிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் வேதத்தில் எழுப்பியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமான தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறாங்க. மோசே, எலியா, எலிசா, சாமுவேல் போன்ற பெரிய வல்லமையான தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலே பலத்த அதிசயங்களோடு வல்லமையோடு ஊழியம் செய்த நல்ல அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் ஹோல் பைபிள் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மினிஸ்டர், அதிகமான வெற்றி உள்ள ஊழியத்தை செய்த மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா யோனாதான். ஹோல் பைபிள் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி செஞ்சவன் யாருன்னா யோனாதான். இவரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ விட இவருக்கு ரிசல்ட் ஜாஸ்தி. சரிங்களா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சார், இயேசு கிறிஸ்துவுக்கு கூட கிடைக்காத ரிசல்ட் யோனாவுக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச பொழுது அவருக்கு ஏகப்பட்ட பேர் எதிர்த்து நின்னாங்க, அவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்றாங்க, அவரை குற்றப்படுத்தினாங்க, குறை சொன்னாங்க, அவருக்கு விரோதமான எத்தனை காரியங்களை செய்ய பார்த்தாங்க, அவரை கொலை செய்ய பார்த்தாங்க. ஆனால் யோனாவுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே பிரசங்கம். இன்னும் 40 நாட்களிலே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்ன ஒரே பிரசங்கத்தில் வைத்து கர்த்தர் 120,000 அதிகமான ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் இவனை மாதிரி ஒரு வெற்றிகரமான ஊழியக்காரன் யாருமே இல்லை. மோஸ்ட் ஃபெயிலியர், நான் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுங்க. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் யோனா, மோஸ்ட் ஃபெயிலியர் யார் தெரியுமா? பைபிள்லயே ஊழியத்திலேயே முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்சவர் நோவா. பரவாயில்ல, பைபிள் இவ்வளவுதான் நீங்க பிரசங்கம் கேட்கறதில்ல, நல்ல தெரியிருக்கிறீங்க. நோவா 100 வருஷம் ஊழிய செஞ்சு ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணல, 100 வருஷம் ஊழியம் பண்ணிருக்கிறார். யோனா வந்து ஜஸ்ட் 3 நாள் டிராவல் பண்ணி செஞ்ச ஒரு நாள் ஊழியத்தில் 120,000 அதிகமான ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தார். நோவா, ரெண்டு பேரும் பக்கத்தில் போகிறவர்கள், யோனா நோவா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நோவாவை பார்த்தீர்கள் என்றால், 100 வருஷம் ஊழியம் செய்து ஒரு ஆத்மாவை கூட அவர் கர்த்தருக்காக ஆதாயம் செய்யவே முடியல. அதுவும் நியாய தீர்ப்புக்கு ஏற்ற நேரத்தில் செஞ்ச ஊழியம் தான், இதுவும் நியாய தீர்ப்புக்கு ஏற்ற நேரத்தில் செஞ்ச ஊழியம் தான் இல்லையா? நோவாவின் கால ஊழியம் பார்த்தீங்கன்னா, ஜலப்பிரவாகத்திலே ஒரு நியாய தீர்ப்பு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்பாக கர்த்தர் 100 வருஷத்துக்கு முன்பதாகவே நோவாவை ஊழியம் செய்ய வச்சார். 100 வருஷம் ஊழியம் செஞ்ச பிறகுதான் நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. ஆனால் அந்த 100 வருஷ ஊழியத்தில் ஒரு ஆத்மாவை கூட இந்த நோவாவினால் ஆதாயம் செய்ய முடியல. இந்த யோனாவின் காரியத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருந்தது. இந்த 40 நாட்களிலே நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் நேரம், பூமி அதிர்ச்சி வரும்போது எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போகும். இங்கே ஒரு 40 நாள் டைம் கர்த்தர் கொடுத்து ஊழிய செய்ய வச்சார். ஒரே நாள் ஊழியத்தில் 120,000 பேர், அதற்கு மேற்பட்ட ஜனங்கள் முற்றிலும் அந்த நினைவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டு விட்டது. இதுல பார்ப்பீர்கள் என்றால், இந்த ரெண்டு பேருடைய காரியத்தில் நோவா சிறந்த தேவ பக்தியுள்ள ஒரு நீதிமான். நோவா சிறந்த தெய்வ பக்தி உள்ள நீதிமான். பைபிள்ல நீதிமான் என்று பெயர் பெற்ற ஒரு சிலர்ல நோவாவும் ஒருவன். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள்ல அந்த வார்த்தை ரெண்டு பேர்த்துக்கு தான் உண்டு, ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று நோவா. இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற வேத வசனம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் அவன் வாழ்க்கை குறித்து வருது. அப்படிப்பட்ட தேவனோடு நடந்த ஒரு மனுஷன், நீதிமானாய் வாழ்ந்தவன், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்தவன், கர்த்தருக்கென்று பெரிய காரியத்தை சாதித்தவன், பேழையை கட்டினவன், எல்லாம் பண்ணினவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனால் ஒரு ஆத்மாவையும் 100 வருஷம் ஓடிய செஞ்சு ஆதாயம் பண்ண முடியல. ஆனால் இந்த யோனாவை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இவன் கொஞ்சம் கூட ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. அவனை பத்தி நாங்கள் பின்னாடி விவரமா பேசுறேன். கொஞ்சம் கூட ஒரு தேவ பக்தி உள்ளவன் கிடையாது, தேவனுக்கு ஏற்ற இருதயம் கிடையாது, கர்த்தருக்கு அவன் எந்த விதத்திலும் ஏற்ற ஊழியத்துக்கு ஏற்ற ஆளே கிடையாது. ஆனால் இவனை கொண்டு கர்த்தரால் 120,000 அதிகமான ஜனங்களை கர்த்தர் மீட்க முடிஞ்சது. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோனாவையே கர்த்தர் பயன்படுத்த கூடுமானால் ஏன் நம்மளை பயன்படுத்த முடியாது? இதுதான் நான் எழுப்புற குவஸ்டின். இல்ல, இந்த மோசமான ஒரு வாழ்க்கையுள்ள இந்த யோனாவையே கர்த்தர் பயன்படுத்த முடியுமானால் ஏன் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும், என் ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். என் ஆண்டவரால் என்னை பயன்படுத்த முடியும். இந்த யோனாவையே பயன்படுத்தினார்னா என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். சரி, இந்த யோனாவுடைய சரித்திரத்துக்கு நேராக நாம கொஞ்சம் போகலாம். எடுத்து வாசிக்கலாமா? முதல் வசனத்தில் எடுத்துக்கோ, முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்
நீ எழுந்து
மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி
அவர்களுடைய அக்கிரமம்
என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
அமித்தாயின் குமாரனாகிய யோனா. இந்த யோனாவுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அமித்தாயின் குமாரனாகிய யோனா, இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, ஏனென்றால் அந்த ஜனங்களுடைய பாவம் என் சமூகத்தை வந்து எட்டினது என்று கர்த்தர் சொன்னார். யார் இந்த யோனா? அமித்தாயின் குமாரன். யார் இந்த அமித்தாய்? இது நமக்கு தெரியும் இல்லையா? எங்க அப்பா பேர் சேர்த்து போட்டிருக்கேன். அப்ப யார் இந்த யோனா, யார் இந்த அமித்தாய், அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம்
பதினான்காம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 14 அதிகாரம் 25வது வசனம்.
காத்தே பேர் ஊரானாகிய அமிதாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன்,
அமிதாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன்,
யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு,
யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு,
இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே,
அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை
எல்லைகளை
திரும்ப சேர்த்துக் கொண்டான்.
பாருங்க, இந்த யோனா யாருன்னு தெரியும். அமிதாய் என்னும் தீர்க்கதரிசி, அவனுடைய மகனாகிய யோனா. இந்த யோனாவுடைய தகப்பன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மகன் யோனா. நான் எப்பவுமே நிறைய இடத்துல சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா இருக்கும், செகண்ட் ஜெனரேஷன் எனக்கு ரொம்ப டேஞ்சரஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டின் ஸ்டாப்பா இருப்பாங்க, ஆனா அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளின் காரியம் பக்தியா வர்றது ரொம்ப கஷ்டம். குறிப்பா ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பக்தியாய் வருகிறது ரொம்ப கஷ்டம், கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். இவங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி, புரியுதுங்களா? இவங்க அப்பா அமிதாய் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்க தரிசி தான் அமிதாய். அவனுடைய மகனாகிய யோனா, இவனுக்கு இவங்க அப்பா ஊழியம் செய்த காலத்தில் எல்லாம் பார்த்திருப்பார், பார்த்து பார்த்து ஐயோ இந்த ஊழியத்தில் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை போராட்டம், நமக்கு இந்த ஊழியமே வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு அவர் வாழ்க்கையில வந்து ஏதோ அப்படியே காலத்தை ஓட்டியிருப்பார் இந்த யோனா. ஆனா கர்த்தர் பார்த்திருப்பார், இவனை அழைக்கணும். ஏன் அழைச்சிருப்பா தெரியுமா? யோனா கிட்ட அதற்கான எந்த ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு இல்ல, ஆனா இவங்க அப்பா தீர்க்கதரிசி இல்ல, அவர் ஜெபிச்சிருப்பார், ஆண்டவரே என் மகனையும் ஊழியத்தை நீங்க எடுத்து பயன்படுத்தணும், அப்பா ஜெபிச்சிருப்பார். இவங்க அப்பா ஒரு நல்ல தெய்வ மனுஷன், அமிதாய் ஒரு தெய்வ மனுஷன், தீர்க்கதரிசி, கர்த்தரோடு பேசினவன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன். இவன் கண்டிப்பாக தன்னுடைய மகனுக்காக ஜெபிச்சிருப்பா, இவனுக்கு பக்தி இல்லை, ஆனால் இவனுடைய தகப்பனுடைய ஜெபம் கர்த்தர் இவனையும் ஊழியத்துக்கு கூப்பிட வேண்டியதாச்சு, கர்த்தர் கூப்பிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஊழியத்திற்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் இவனும், ஏதோ கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தர் அழைச்சதனால இவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிறான். இவனுடைய வார்த்தையின்படி அந்த நாட்களிலே இஸ்ரேல் ராஜாக்கள் நடந்திருக்கிறாங்க. யோசியா ராஜாவுக்கு பிற்பட்ட காலத்திலே இவன் கர்த்தருடைய ஊழியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவிலே செய்தவன். இப்படிப்பட்ட இந்த மனுஷனை கர்த்தர் இப்பொழுது தெரிந்து கொண்டார். இவன் இஸ்ரவேல் மனுஷன், இஸ்ரவேல் வம்சத்தான், அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உலகத்திற்குள் இப்பொழுது ஊழியத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறான். அதே நேரத்தில் நினிவே என்கிற ஒரு மகா நகரம் இருக்கிறது. இந்த நினிவே என்கிற நகரத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே அது ஒரு வெல் சிவிலைஸ்ட் சிட்டி, அது நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநகரம், மகாநகரன்றார் பைபிள்ல மகாநகரம். அப்போது நம்ம சொல் நம்முடைய பாணியில் சொல்ல போனால் மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிறோம் இன்றைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, சென்னை, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, இதெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு வாங்க, முற்றிலும் வளர்ந்த ஒரு இடம். அப்ப அந்த நாட்களிலே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று சொல்லப்படுகிற லெவல் இருந்ததுதான் நினிவே. அப்ப இந்த நினிவே பட்டணத்தை பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் இருந்த எல்லா ஜனங்களுக்கு நடுவில் அது மிகவும் பிரசித்தி பெற்றதும், எல்லா வசதிகள் கொண்டதும், நல்ல வளர்ச்சி அடைந்ததுமான ஒரு பட்டணமா இருந்துச்சு. இது வசதிகள் அடைந்தது மட்டுமல்ல, பாவத்திலும் முன்னேற்றத்தில் போயிடுச்சு. என்னைக்குமே எந்த இடத்துல வசதிகளும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல பாவமும் அதிகமா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வசதிகள் நிறைந்த, எல்லா காரியங்களும் நிறைந்திருக்கிற ஒரு மகாநகரமாக இருந்ததுனாலே பாவமும் அந்த மகாநகரமாகிய நினிவேவிலே அதிகரித்திருந்தது. எத்தனையோ ஊர்களிலே பாவம் இருந்திருக்கும், ஆனால் நினிவேவின் பாவம் எல்லா பாவத்தையும் மிஞ்சி நின்றது. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க நினைக்கிறார். அந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க நினைச்சாலும் நம்முடைய ஆண்டவர் அதை
மனப்பூர்வமாய் செய்கிறதில்ல. என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் கர்த்தருடைய இருதயத்தை புரியறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். வேதத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் நியாய தீர்ப்புகள் நிறைய நடந்திருக்குது. அது நியாய தீர்ப்புகள் என்பது கடைசியில ஒரு நாள் கர்த்தர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாய தீர்ப்பார் அப்படிப்பட்ட நினைக்காதீங்க. நியாய தீர்ப்பு என்பது காலகாலமாய் நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான். எத்தனையோ நியாய தீர்ப்புகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்படாமல் இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ நியாய தீர்ப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு தனி மனிதன் அவன் ரத்தம் சிந்துவானால் அவனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. தனி மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. ஒரு பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. தேசத்திற்கு நியாய தீர்ப்பு வருகிறது. இன்றைக்கும் கூட நியாய தீர்ப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிற காரியம். ஆனால் என்னைக்குமே பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய நீதி நிமித்தம் நடைபெறுகிறது. ஆனால் எந்த ஒரு நியாய தீர்ப்பையும் நம்முடைய ஆண்டவர் மனப்பூர்வமாய் செய்தது கிடையாது. அதை நல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தருக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கணும், இவன் அடிக்கப்படணும், அவன் நாசமா போகணும், இவன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக செஞ்சான், இவன் அழியணும், அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவரை போல இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, இதெல்லாம் பார்த்தீங்களானால் கம்பேர் பண்ண முடியாது, வேற எந்த விதத்தில் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய இருதயம் ரொம்பவும் முற்றிலும் மாறுபட்டது. அந்த இருதயத்தை நம்ம சரியாய் நம்ம புரிந்து கொள்ளணும். எந்த நியாய தீர்ப்பு நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் சடனா அப்படி நடத்த மாட்டார். எங்கேயுமே நீங்க பாருங்க, பைபிள் இருந்து காட்டுறேன், வெளியிலையும் நான் சொல்றேன். பைபிள் இருந்து பாருங்க, முதலாவது நியாய தீர்ப்பு எப்ப வெளிப்பட்டது? நோவாவின் காலத்தில். நோவாவின் காலத்திலே கர்த்தர் அந்த ஜனங்களின் பாவம் பரலோகத்துக்கு போய் எட்டுச்சு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் உண்டாக்கினது நிமித்தம் மனஸ்தாபப்பட்டாரா, அந்த அளவுக்கு பாவம் உச்ச கட்டத்துக்கு போச்சு. அப்ப அந்த ஜனங்களை நியாயத்து இருக்கிறதுக்கு கர்த்தர் நினைச்சார். அவர் நினைச்சா டக்குன்னு ஒரு நிமிஷத்துல ஜலப்பிரவாகத்தை அனுப்பியிருக்கலாம் இல்லையா, ஒரு செகண்ட் அனுப்பியிருக்கலாம். போன வருஷத்துல இமயமலை சாரல்ல அங்க அமர்நாத் யாத்திரை நடந்த இடத்துல ஒரு சடன் கிளவுட் பஸ் ஆச்சு. ஒரு செகண்ட்ல கிளவுட் பஸ் கொட்டுச்சு. மழை கொட்டோ கொட்டோ கொட்டு கொட்டு கொட்டி ஆயிரக்கணக்கான ஜனங்களை வாரி கொண்டு போனது. நியாய தீர்ப்பு தான். ஆனால் ஒரு கிளவுட் பஸ் எப்படிப்பட்ட விதத்தில் பல வருஷங்கள் நடக்கிற விக்கிரகாராதனை நடந்த ஒரு காரியம். ஆனால் நோவாவின் காலத்திலையும் மகா பெரிய ஒரு ஜலப்பிரவாகத்தினாலே கர்த்தர் முழு உலகத்தையும் அழிக்கிறார். அதை அழிக்கணும் நினைச்சா அவர் நினைச்ச உடனே டக்குனு அதை செஞ்சு முடிச்சிருக்கலாம், எந்த ஒரு வாணி இல்லாம. சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 24 பேர் ஹைதராபாத்ல இருந்து போனாங்க. எந்த ஒரு வாணி இல்லாம ஒரு டேம் திறந்து விட்டாங்க. திறந்து விட்ட உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அதுல 24 பேர் அந்த ஆற்றிலே நின்று போட்டோ எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் திடீரென்று வந்த பெருவெள்ளத்தினாலே வாணி இல்லாமல் ஒரு பெருவெள்ளம் வந்தோட 24 பேர் அப்படியே தூக்கி கொண்டு போய் செத்து போனாங்க. போன மாசத்துல நடந்தது இல்லையா, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் வாணிங்கெல்லாம் ஒரு வெள்ளம் வந்த உடனே அப்படியே ஜனங்கள் கொத்தாக செத்து போறாங்க. இதே போல நம்முடைய ஆண்டவரும் எந்த ஒரு வாணி இல்லாம சடனா மழைய அனுப்பி பூமியின் ஊற்றுக்கண்களை திறந்து வானத்தின் மதகுகளை திறந்து சடனா செஞ்சிருந்தான்னு வச்சுங்க, செஞ்சிருக்கலாம். ஆனால் இவங்களை அழிக்கணும்னு கர்த்தர் நினைச்ச பிறகும் அவர்கள் அழிவுக்கு பாத்திரவான்கள் என்கிறதை கர்த்தர் தீர்மானித்த பிறகும் 100 வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்தார். இதுதான் ஆண்டவர். அழிக்கிறோம் நினைச்ச பிறகும் 100 வருஷம் டைம் கொடுத்தார். எப்படி ஆண்டவர் பாருங்க, நியாய தீர்ப்பு அதுக்கு பார்த்தோம், ஆனா 100 வருஷம் டைம் கொடுத்தார். நம்ம ஒரு காரியம் செய்யணும் டப்புனு செஞ்சோம், ஒரு கொசு நம்மளை வந்து கடிக்குது, உடனே நம்ம மைண்ட் செய்யறதுக்கு நியாய தீர்ப்பு கொடு பட்டு அடிச்சாரோ, அதுக்கு இன்னொரு தடவை கடிச்சா அப்புறம் அடிச்சுக்கலாம், ஒரு தடவை போனா போகுது அப்படின்னு அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பீங்களா? முதல் தடவை கடிக்குது அப்படி கொஞ்சம் அசைச்சு விட்டுட்டு சரி ஒரு தடவை உங்களுக்கு டைம் வார்னிங், இன்னொரு தடவை வந்து அடிச்சா கடிச்சா உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை விட்டுட்டு டைம் கொடுத்து செகண்ட் டைம் அடிக்கிறீங்களா? நம்ம நியாய தீர்ப்பு நினைச்சா டக்குனு ஸ்பாட்ல நியாய தீர்ப்பு கொடுக்கணும். இது மனுஷன், ஆண்டவர் வந்து கொல்ல நினைக்கிற ஒரு மனுஷனுடைய பாவம் அவ்வளவு பயங்கரமா இருக்குது. கொல்றதுக்கு அவங்க பாத்திரவான்கள், அவங்க சாகிறதற்கு மரணத்திற்கு பாத்திரவான். 100 வருஷம் டைம் கொடுத்தார், 100 வருஷம் நோவாவை வச்சு பிரசங்கிக்க வச்சார். ஒரு பக்கம் நோவா பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான், அடுத்த பக்கத்தில் அவன் பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் பிரசங்கத்தை விசுவாசிக்கிறேனாலும் அட்லீஸ்ட் பேழையை செய்யறான், ஏன்பா இதை செய்யற, எதுக்கு செய்யற? தேவன் ஜலப்பிரவாகத்தை உண்டாக்க போறாரு, அடிக்க போறாரு, அதை பார்த்தாகிலும் ஜனங்கள் உணர்வடைஞ்சிருக்கிறான் இல்லையா. 100 வருஷம் டைம் கொடுத்தாரு, ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பல. அடுத்த நியாய தீர்ப்பு லோத்தி நாட்களிலே, சோதோம் கொமராவிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. கர்த்தர் அக்னியினால நியாய தீர்ப்பு கொடுத்து 2 பட்டணங்களை கர்த்தர் அழிக்க அவர் தீர்மானித்தார். அந்த சோதோம் கொமராவின் பாவம் பரலோகத்தை எட்டியது. அருவருப்பான வாழ்க்கை அழிக்க நினைச்சார், நினைச்ச டக்குன்னு அக்னி ஒரு செகண்ட்ல அப்படி அக்னி ஊத்திட்டு போயிருக்கலாம். கர்த்தர் அதை செய்யல, அதை செய்வதற்கு அவர்கள் பாத்திரவான்கள், ஆனா கர்த்தர் செய்ய, கர்த்தர் அதை போய் ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டு நிற்கிறார். இந்த மாதிரிப்பா சோதோம் குமராவுடைய பாவம் பரலோகத்தில் வந்து எட்டுது. அவர்கள் அழிவுக்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்க, அவருடைய பாவம் பரலோகத்தை வந்து எட்டுது. இதை எதுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு போய் சொல்லணும்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோங்கிறாரு. அவர் செய்ய போகிறத செய்யும் தீர்மானிச்சிட்டாரு, தீர்மானிச்சுட்டு இதை போய் நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு போய் அவங்ககிட்ட ஏன் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு? செய்ய நினைச்சவர் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இவர் போய் ஆபிரகாமுட்ட ஏன் போய் சொல்லிட்டு இருக்கணும்? அதான் ஆண்டவர் இவங்கிட்ட சொன்னா இவன் அதுக்காக பரிந்து பேசி மன்றாடி ஜெபிப்பான். அந்த ஜெபத்தின் மூலமாக அநேகர் உணர்வடைஞ்சு திருந்துகிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்போ கர்த்தர் என்ன செய்யறார்? ஆபிரகாம் கிட்ட சொல்லி அவனை ஜெபிக்க வைத்து அதன் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை தப்புவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, சான்ஸ் கொடுத்து பாக்குறாரு. ஆனா அந்த சான்ஸ் யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. லோத்து அங்க இருந்ததான பாவத்து நிமித்தம் தன் இருதயத்தில் ஒவ்வொரு நாளிலும் வாதிக்கப்பட்டானா. அவனுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க, அந்த 2 மகள்களுக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணி வச்சிருந்தான். இவன் நியாய தீர்ப்பு வருகிறது என்கிற சூழ்நிலை வந்தவுடனே அந்த மருமகனாய் வர வேண்டிய அவங்க கிட்ட கூட போய் சொல்றான், இந்த மாதிரி கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி அழிக்க போறாருன்னு. அவங்க கூட அதை நம்பல, ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டாங்க. லோத்தின் வார்த்தைகளை அவங்களும் ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் லோத்து தன் குடும்பத்தோடு மட்டும் ஜீவன் தப்ப ஓட வேண்டியதா இருந்துச்சு, தேவன் வாய்ப்பு கொடுத்தார். அதே போலதான் ஒவ்வொரு நியாய தீர்ப்புல, இது 3வது நியாய தீர்ப்பு வேதத்தில், யோனாவின் நாட்களிலே மகாநகரமாகி நினிவேவுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பிலேயும் கர்த்தர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல டக்குன்னு ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி அப்படியே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். கர்த்தர் அதை செய்யல. கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்ப்பு கொடுக்கிறார். வாய்ப்பு கொடுத்து ஒரு யோனாவை நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகிறது என்கிற ஒரு செய்தியை, எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு டைம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் மட்டும்தான் பைபிள நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பொழுது டோட்டலா தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி இவர்கள் மனம் திரும்பி நியாய தீர்ப்பு தவிர்க்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. பைபிள நியாய தீர்ப்புகள் லைனா இருக்குது, ஆனால் நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு தப்பித்துக் கொண்ட ஒரே ஒரு பட்டணம், ஒரே ஒரு இன்சிடென்ட் என்னன்னா இந்த யோனாவின் மூலமாய் நடந்த இந்த நினைவே பட்டணத்தின் சம்பவம் தான். இதுதான் தப்பித்துக் கொண்டது. காரணம், ஜனங்கள் அந்த வார்த்தைகளை, எச்சரிப்பின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்கள். கர்த்தரிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுத்தார்கள். தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தங்களை சரிப்படுத்திக் கொண்டார்கள். நியாய தீர்ப்பு கர்த்தர் எதிர்பார்த்தபடியே தவிர்க்கப்பட்டு விட்டது. என்ன தெரியுதுன்னு கேட்டீங்க, சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? தேவனாகிய கர்த்தர் மனப்பூர்வமாய் யாரையும் நியாயம் தீர்ப்பது இல்லை. அவர் நியாயம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தாலும் அதை மனப்பூர்வமாய் அவர் செய்கிறதில்லை. அதை தடுக்கத்தான் அவர் விரும்புகிறார், அதை தவிர்க்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை எப்படியாயிலும் தவிர்த்து விடுவதற்கு யாராகிலும் அதற்காக வேலை செய்வாங்களான்னு பார்த்தார். ஒரு நோவாவை யூஸ் பண்ணி 100 வருஷம் பிரசங்கிக்க வைத்தார், ஒரு ஆபிரகாமை யூஸ் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு எதிர்பார்த்தார், ஒரு யோனாவை அனுப்பி இங்கே ஒரு எச்சரிப்பை கர்த்தர் அனுப்பினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு ஒரு நோவா, அன்றைக்கு ஒரு ஆபிரகாம், அன்றைக்கு ஒரு யோனா, இன்றைக்கு நீங்களும் நானும். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும். இன்றைக்கு இருக்கிற உலகம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு அதை தடுக்கக்கூடிய நபர்கள் யார் என்றால் உங்களையும் என்னையும் தான் அதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு உலகம் நியாயம் தீர்க்கப்படாமல் தடுக்கப்படுவதற்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மைத்தான் கர்த்தர் நம்பியிருக்கிறார். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த யோனா, இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இவர்களுடைய அக்கிரமம் வந்து எட்டியது. இந்த செய்தி கர்த்தர் எவ்வளவு ஒரு பாரத்தோடு, எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு, எவ்வளவு ஒரு வேதனையோடு இந்த செய்தியை இந்த யோனாவினிடத்தில் கர்த்தர் வந்து பகிர்ந்து கொண்டார். ஆனா இந்த யோனாவை பாருங்க, அசால்ட்டா செய்யலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி,
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி
தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறார், நீ மகாநகரமாகி நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய பாவம் என் சமூகத்தை எட்டுச்சு. ஆனால் இந்த யோனா செய்த காரியம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான், அவருடைய பிரசன்ஸிலிருந்து விலகி நினைவேவுக்கு போக வேண்டிய அவன் ஹார்பருக்கு போறான், போய் தர்ஷீசுக்கு போகிற கப்பலை தேடுறான். தர்ஷீசுக்கு போகிறதான கப்பலை தேடி அதுக்கு டிக்கெட் கொடுத்து, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அதுல ஏறி டிராவல் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான். எப்படி இருக்கு பாருங்க. சில மாசத்துக்கு முன்னாடி, போன மாசத்துக்கு முன்னாடி, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் நாமக்கல் போயிருந்தேன். நாமக்கல் போறதுக்கு சேலத்துல வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல பர்டிகுலர் இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நல்ல தூரம், அங்க போக வேண்டிய இடம், அது குறிப்பிட்ட ஊர். அன்னைக்கு காலையில நான் ட்ரெயின் பிடிக்கிறேன், ஏன்னா அந்த 1ஆம் தேதி முடிச்சுட்டு உடனே நான் கிளம்புனேன் அன்னைக்கு. அதனால எனக்கு ரொம்ப லீஷியரா கிளம்புறதுக்கு முடியல, அவசரமா கிளம்பினேன். காலையில ட்ரெயின் பிடிச்சு அன்னைக்கு சாயங்காலம் அங்க பிரசங்கிக்க போனோம். முந்தின நாள்ல கிளம்பி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால போகும்போது நான் சொன்னேன், பாஸ்டர், அந்த பாஸ்டருக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டா அந்த இடத்துல எந்த பஸ்ல பிடிச்சி வரது கரெக்டா எனக்கு மிஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா நான் லீஷியரா முன்னால கிளம்பி வந்து நான் நிம்மதியா வரலாம். அதனால அப்படி வர்றதுனால யாராவது ஒருத்தர் ஒன்னு ஏதாவது அட்லீஸ்ட் பைக் ஆகுது கொடுத்தல, யாராவது ஒருத்தர் என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைங்க, அப்ப நான் சேர்ந்து வந்துடுறேன்னு. எப்படியாவது கைட் பண்றது, யாராவது ஒருத்தர் அனுப்பி வைங்க. சரிங்க சார், ஒரு அசிஸ்டன்ட் எனக்கு இருக்கிறார், அவர் அந்த தம்பியை நான் அனுப்பி வைக்கிறேன், உங்களை வந்து சேலம் ஸ்டேஷன்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாரு அப்படின்னாரு. அதே போல நான் போய் சேலத்துல போய் சாயங்காலம் 4 மணிக்கு இறங்குறேன், 6:30 நான் நாமக்கல்ல பிரசங்கம் பண்ணணும், 4 மணிக்கு நான் சேலத்துல போய் இறங்குறேன். இறங்கும் பொழுது அதே போல அந்த நபரை பார்த்ததில் போன் பண்ணி ஆளை பிடிச்சிட்டோம். அவர் உடனே, வாங்க பாஸ்டர், இன்னும் 2 பிளாட்ஃபார்ம் தள்ளி அடுத்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, இப்போ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம், அந்த ட்ரெயினை பிடிச்சோம்னா நேராக அந்த ட்ரெயின் வந்து நாமக்கல்கே போயிடும், பஸ்ல போனா கூட லேட் ஆகும், அங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின் அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, அதில் போய் ஏறிட்டோம்னா நம்ம நேரம் நாமக்கல்கே போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும், 5:30 நம்ம நாமக்கல் போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னாரு. சரி பட்டி திட்டு அவசரமாக ஓடி
உடனே அவர் ஓடி போய் ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்தார், ரெண்டு பேருக்கு டிக்கெட் எடுத்தார். நர்சன் பாஸ்ட் உடனே ஒரு ட்ரெயின் இருந்துச்சு, வாங்க 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 சீக்கிரம் ஏறுங்க ஏறுங்கன்னாரு. நல்ல காலியா இருந்துச்சு, ஏறி உட்காந்துட்டோம். ஏறி உட்காந்துட்டோம், ஓடி போய் அவசரமா, எனக்கு கிளம்புற டைம், சீக்கிரம் வாங்க வாங்கன்னாரு. அவசர அவசரமா ரெண்டு பேரும் ஓடி, அவரு டிக்கெட் ஓடி எடுத்தாரு, ரெண்டு பேரும் ட்ரெயின் காலி அடிச்சு போய் ஏறி உட்காந்துட்டோம். ட்ரெயின் ஏறி உட்காந்தோம், டக்குன்னு வண்டி கிளம்பிடுச்சு. கிளம்பி போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அவரு ஒரு மாறி முடிக்கிறாரு, கொஞ்ச தூரம் அது 10 நிமிஷம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்குது. கூட வந்து இப்படி இப்படி முடிக்கிறாரு, என்னடா முடிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இருங்க பாஸ்டர், என்ன அப்படியே சீட்ல உட்கார வச்சுட்டு ஓடி போய் கதவு கட்டி எட்டி பாக்குறாரு. மூணு எட்டி பாக்குறாரு, ஏன் இவரு டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போனா ஒரு ஸ்டேஷன் கிளாஸ் ஆயிடுச்சு, இங்கூரா ஒரு கிளாஸ் ஆகி போயிடுச்சு. அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சு, அடுத்த ஸ்டேஷனையும் தாண்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் டிராவல் பண்ணி அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சு. அப்போ ஒரு சரி இது பண்ண அடுத்த ஸ்டேஷன் தாண்டியாச்சு. தாண்டின பிறகு அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் வெதர் சொல்ற, பாஸ்டர் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாரு. என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டோம் பாஸ்டர், ராங் டைரக்ஷன்ல ஏறிட்டோம் பாஸ்டர். என்ன கொடுமை பாருங்க, அது கரெக்டா டைம் பிக்ஸ் பண்ணி போற இடத்துல நம்ம வந்து அது ஒழுங்கா பஸ்லயாவது போய் சேர்ந்துருக்கலாம். அவரு கடைசியில் என்ன பண்றாரு, ராங் டைரக்ஷன்ல வேற ட்ரெயின் இருக்கு, இதுதான் காலியா இருந்துச்சு, இந்த ட்ரெயின் காலியா இருந்துச்சா, இதான் ரெடியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருந்துச்சா, என்ன அதுல ஏத்தி விட்டு அவரு ஏறிட்டாரு. அந்த நாமக்கல் போற ட்ரெயின் நம்ம இன்னொரு இடத்துல இருக்குது. அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல, வண்டி ஸ்பீடா போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல போன இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மேலே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க இடத்துல ஏதோ இடத்துல சிக்னல் இல்ல, நடு காட்டில் நின்றுச்சு. அப்புறம் பாஸ்டர் பாஸ்டர் இந்த இடத்துல இறங்கிடலாம் பாஸ்டர் சார், என்னதான் பண்றது அவரு இப்படி பண்றாரு சொல்லிட்டு, சரி மரபண்டு வேற வழி இல்ல, இன்னும் விட்டு அது வேற எங்கேயா ஊர் போயிடும். சரி நடு காட்டுல ஒரு இடத்துல வந்து சிக்னல் இல்ல, இறங்கிட்டோம். சாயங்காலம் கிட்டத்தட்ட 5 மணிக்கு ஆகி போச்சு, நாங்க 6:30 பிரசங்கம் பண்ணணும், 5 மணி ஆகி போச்சு. என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் பார்த்தா அது ரயில்வே கேட் இருக்குது, அது பக்கத்துல ஒரு கிராசிங், அந்த இடத்துல சிக்னல், அதுல நின்று போச்சு. உடனே இறங்கி அந்த ரயில்வே கேட் கிட்ட போயிட்டோம். போயிட்டு அங்க கேட்டுக்கிட்டு நின்று, இங்க இருந்த நாமக்கலுக்கு பஸ் இருக்குதானா, இப்ப பஸ்ஸே கிடையாது, ஒரு பஸ் இருக்குது, அது போயிடுச்சுட்டாங்க. இதோட ராத்திரி 8 மணிக்கு மேலதான் பஸ் பஸ் இல்லைன்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அந்த நேரத்தில் வர்ற ஒருத்தர் பைக்ல வந்தாரு. அப்புறம் நிறுத்தி இந்த மாதிரி விஷயம் ஒன்னே அவர் சொன்னாரு, சார் இங்க இருந்தாலும் பஸ் இல்ல, நான் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் ஏத்திக்கிட்டு அவர் இன்னொரு பஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டாரு. இங்கிருந்து பஸ் கிடையாது, இன்னொரு இடத்துல பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு என்ன பிக்க யாரோ ஒருத்தர். அப்புறம் அந்த இடத்துல அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இவர் என்ன, ஒரு பைக்ல எத்தனை பேர், 3 பேர் எப்படி போறது, அப்புறம் நீ எப்படி போன்னு சொல்லி அவரை நான் விட்டுட்டு இவர் நான் மட்டும் போய் இன்னொரு இடத்துல போய் இறங்கி அங்க பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் நான் நாமக்கல் போய் சேர்ந்தேன். லேட்டா போய் சேர்ந்தேன், லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். எதுக்கு சொல்றதுன்னா இப்படி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்ன சொல்றது, மிஸ்டேக் பை மிஸ்டேக் நடக்கிற விஷயம். ஆனால் இந்த அமிதாயின் குமாரனும் யோனா இருக்கிறான் பாருங்க, பயங்கரமான ஆள் அவன். இப்படி எல்லாம் மிஸ்டேக் எல்லாம் பண்ணல, பிளான் பண்ணி வேற ரூட்ல போறதுக்கு டிக்கெட் எடுத்து அழகா தேவ சமூகத்தை விட்டு நான் விலகி போனோம்னு கிளீனா பிளான் பண்ணி போயிட்டான். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிற பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அதை தடுக்கணும்ன்ற ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை இவன் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இவனோ எவ்வளவு தூரம் அதை குறித்து கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாம இவன் அனாவசியமாக தேவ சமூகத்தை புறக்கணித்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி இவன் தர்சீசுக்கு போகும் கப்பலை ஏறி டிக்கெட் கொடுத்து அதில் ஏறி போறான். இவன் தர்சீசுக்கு போகிற கப்பலுக்கு ஏறதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். அந்த வார்த்தை கவனிக்கும். ஒரு மனுஷன் தேவ சித்தத்துக்கு மாறாக ஒன்றை செய்கிறான் என்றால் அவன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தத்தை நம்ம செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ சமூகம் இருக்கும். தேவ சித்தத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம லைஃப்ல நடக்கிறது என்ன தெரியுமா, தேவ பிரசன்னம் நம்மை விட்டு போய்விடும், தேவ சமூகத்தை விட்டு விலகி போனா. நம்ம மேல தேவ பிரசன்னம் இருப்பதுதான் நம்ம தேவ சித்தத்துக்குள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம், ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது என்னன்னா தேவ சமூகம், காட்ஸ் பிரசன்ஸ் நம்மளை விட்டு போயிடும், கர்த்தருடைய சமூகம் நம்ம விட்டு போயிடும். இவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு போகும் கப்பல் ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய காரியம் இருக்கு, தேவ சமூகத்தை விட்டு விலகி போறான். தேவ சமூகத்தை விட்டு இவன் விலகி போனாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை துரத்திக்கிட்டே இருந்தார். அவன் அவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போறான், ஆனால் ஆண்டவரோ அவனை துரத்தி கொண்டே இருந்தார், அவனை ஃபாலோ பண்ணார், துரத்திட்டு வந்தார். ஏன் அவனை கர்த்தர் துரத்திட்டு வந்தார்னா, ஆண்டவருடைய இருதயம் 120,000 அதிகமாய் காணப்பட்டதான அந்த ஜனங்களின் மேல் ஆண்டவருடைய இருதயம் பரிதவித்துக் கொண்டிருந்தது. அந்த ஜனங்களின் ஆத்துமாக்களை குறித்து கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட்டுச்சு. யோனா நீ போனா போ அப்படி சொல்லி கர்த்தர் அப்படி விட்டல. இந்த யோனாவை தானே நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோம், இவனான போய் சொல்லணும், நீ போனா போ என்று சொல்லி கர்த்தர் அங்க யோனாவை விட்டுருக்கலாம். நான் இவ்வளவு சொல்லியும் என் வார்த்தை நீ அசட்ட பண்ணிட்டு போயிட்டியே என்று யோனாவை கர்த்தர் புறக்கணிச்சு தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் இவ்வளவு தூரம் திட்டமிட்டு தேவ சமூகத்தை புறக்கணித்து போகிற யோனாவை கர்த்தர் புறக்கணிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா, அந்த 120,000 மேற்பட்ட ஜனங்களின் மேல் இருந்த அந்த பாரம்தான் யோனாவை தொடர்ந்து கர்த்தர் பிடிக்கும்படி செய்தது. நம்மளும் எத்தனையோ விஷயத்தில் தேவ சித்தத்தை நம்ம தவற விடுறோம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை புறக்கணிக்காம இருக்கிறார். ஏன் தெரியுமா, நம்மளை கர்த்தர் என்னைக்கோ புறக்கணிச்சு தூக்கி போட்டிருக்கலாம், தேவ சித்தத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஸ்பாட்ல நம்ம தூக்கி எறிஞ்சிருக்கலாம் கர்த்தர். ஏன் தெரியுமா தூக்கி போடாம இருக்கிறாரு, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கோடிக்கணக்கா இந்த தேசத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நான் இவங்களை வச்சுதான் ஏதாவது செய்யணும். அதுதான் கர்த்தருடைய இருதயம். 120,000 பேருக்கு ஒரு யோனா, 120 கோடிக்கு மேலாக இருக்கிறதான இந்தியா, யோசிப்பார் எத்தனை பர்சன்ட். அங்க 120,000, இங்க 120 கோடிக்கு மேல இருக்கிற இந்தியா. இந்த யோனாவை கர்த்தர் நினைச்சிருந்தா தூக்கி அடிச்சிருக்கலாம், நான் ஒண்ணு சொல்ல நீ ஒண்ணு செய்யறியா, தேவையே இல்லை, தூக்கி அடிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் கர்த்தர் யோனாவை விட்டு வச்சார், ஒரே காரணம், அந்த 120,000 ஜனங்களின் மேல் இருந்த அந்த பாரம் தான், ஆத்துமாக்களை குறித்த கர்த்தருடைய பாரம் தான் யோனாவை கர்த்தர் புறக்கணிக்காமல் தடுத்தது. இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை புறக்கணிக்காமல் வைத்திருப்பதற்கு நம்முடைய நீதி காரணம் கிடையாது, நம்முடைய அர்ப்பணிப்பு காரணம் கிடையாது, நம்முடைய கரெக்டான வாழ்க்கை காரணம் கிடையாது. நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல தேவ சித்தத்தை நம்ம தவற விடுறோம், ஆனாலும் ஆண்டவர் நம்மை புறக்கணிக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம், இந்த தேசத்தில் 120 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்களே, அவங்களை நான் ரட்சிக்கிறதுக்கு நான் இவங்களை தானே யூஸ் பண்ணணும், இவங்களை தானே யூஸ் பண்ணணும், இவங்களை நான் புறக்கணிச்சா இந்த 120 கோடி ஜனங்களை யார் கொண்டு வர்றது, இவங்களை நான் தூக்கி எறிஞ்சிட்டா அந்த 120 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்தை எப்படி நான் சந்திக்கிறது. அதுதான் கர்த்தருடைய பாரம், அதுதான் கர்த்தருடைய இயக்கம். நம்ம நல்லவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பத்திரமா வச்சிருக்க நினைக்காதீங்க. ஆண்டவருடைய மிகப்பெரிய தேவை சந்திக்கப்படுகிறதற்கு நம்ம அவருக்கு தேவையா இருக்கிறது, அதனாலதான் பொறுத்துகிறார், பொறுத்துகிறார். நம்முடைய தவறுகள், நம்முடைய நிர்விசாரங்கள், நம்முடைய தேவ சித்தத்துக்கு மாறான நம்முடைய செயல்பாடுகள், இதெல்லாத்தையும் கர்த்தர் பொறுத்துகிறார். ஏன் பொறுத்துகிறாரு, 120 கோடி ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற தேசத்து ஜனங்களை நான் இவங்களை வச்சுதான சந்திக்கணும், அதுதான் கர்த்தருடைய பாரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் போயிட்டான், இவன் திட்டமிட்டு போயிட்டான். இவன் திட்டமிட்டு போனாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களின் மேல் இருந்த பாரத்தினாலே யோனாவை கர்த்தர் பின்தொடருகிறார். என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம், 4வது வசனம்,
கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய்
படுத்துக்கொண்டு
அயர்ந்த நித்திரை பண்ணினான்.
எப்படி இருக்கு பாருங்க. கப்பல், இந்த கப்பல் தர்சீசுக்கு போகிறது. அங்கிருந்து அவங்க எல்லாரும் புறஜாதி ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள். அந்த கப்பல் இருக்கிறார். இவன் ஒருவன் தான் கர்த்தரை அறிந்தவன். இவன் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மகன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் இவனை யோனாவ ஃபாலோ பண்ற, அவன் ஓடினாலும் கர்த்தர் அவன் பின்னாலேயே ஓடுறாரு. என்ன ஒரு வேதனை பார்த்தீங்களா? அவன் கர்த்தரை விட்டுட்டு ஓடுறான், ஆனா ஆண்டவர் அவன் பின்னாலேயே ஓடுறாரு. பரிதாபம், ஆண்டவர் வேதனை, கஷ்டம், எவ்வளவு வேதனை பாருங்க. அவருக்கு அவன் பின்னாடி இவர் ஓடுறாரு. அந்த கப்பல்ல இருந்து அவனை எப்படியாவது மறுபடி கொண்டு வந்து கரெக்ட் ரூட்டுக்கு அவனை விடணுமே. கர்த்தரால் கடல் கொந்தளிப்பை அடக்கவும் முடியும், நல்லா இருக்கிற கடல்ல கொந்தளிப்பை கொடுக்கவும் முடியும். ஆமென். எதை அவரால் செய்ய முடியும்? கதரேனுடைய கடற்கரையிலே ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் லேகியோன் அவனை மீட்கிறதற்கு போறாரு. அங்க ஒரு கடல் கொந்தளிப்பு இருக்குது. அந்த கடல் கொந்தளிப்பை அடக்கி ஒரு ஆத்துமாவை மீட்க போனாரு. அந்த ஒரு ஆத்மாவை மீட்கிற, ஒரே ஒரு ஆளை மீட்கிறதுக்கு கடல் கொந்தளிப்பை அடக்கிட்டு போனாரு. இங்கே 120,000 ஜனங்களின் ஆத்மாவை மீட்கிறதற்காக அமைதியான கடலிலே கொந்தளிப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். ரெண்டு காரியத்தின் நோக்கம் ஒண்ணுதான், காரியம் வேற, நோக்கம் ஒண்ணு. அமைதியாயிருந்த கடலை அடக்கிறதுக்கும் ஆத்மாக்கள் தான் நோக்கமா இருந்துச்சு. கொந்தளிக்கிற கடலை அமர்த்தினதற்கும் ஆத்மா பாரம் தான் காரணமா இருந்துச்சு. ஆண்டவருடைய எண்ணம் ஃபுல்லா ஆத்மா பாரம், ஆத்மா பாரம், ஆத்மா பாரம். அவர் வேற எதையுமே சிந்திக்கிறது இல்லை. ஆத்மாக்களை குறித்துதான் அவர் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே கர்த்தர் இந்த யோனாவை ரைட் ட்ராக்ல திருப்புறதுக்காக கடலில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். பாவம், இவனை ஏத்தி கொண்டதுனாலே அந்த கடல்ல பிரயாணம் பண்ண அந்த கப்பல் இருந்தவங்க எல்லாருமே அவஸ்தப்பட வேண்டியதா போச்சு. ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை விடும் பொழுது அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவஸ்தப்படுவாங்க. அதுல அது நடக்கிற விஷயம்தான். அந்த மனுஷனாலே அந்த கப்பல் இருக்கிறவங்க எல்லாரும் அவஸ்தப்பட வேண்டியதா வச்சு. அந்த கப்பல் கவிழ்ந்து போகிற மாதிரி பரிதாப நிலைமை வந்துச்சு. அங்க இருக்கிறதான எல்லா சரக்குகளை எல்லாம் தூக்கி போட்டாங்க. அவங்க எவ்வளவு வேல்யூபிளா கொண்டு போயிருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டு எப்படியாயிலும் அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அவங்க காப்பாத்த, கப்பலை காப்பாத்த பார்த்தாங்க. ஆனால் எவ்வளவுதான் அவர்கள் சரக்குகளை போட்டாலும் கடல் கொந்தளிப்பில் இருந்து கப்பலை காப்பாத்த முடியல. கடைசி ஆனா இவனும் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிறான், நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறான். எப்படி அயர்ந்த நித்திரையான், எப்படி இவனுக்கு இந்த அயர்ந்த நித்திரை வந்துச்சு? கனனத்திரை ஆகி இறங்கி இருக்கும் இவன் மேல. வேற என்ன இல்ல, எப்படி இந்த நிலைமையில எப்படி ஆயிரந்த நித்திரை வந்துச்சு? கனனத்திரை ஆகிதான் அவன் மேல வந்திருக்கும். நீ நல்லா தூங்கு. அவன் நிம்மதியா தூங்குறான். கப்பலின் அடித்தளத்துல போய் நிம்மதியாகி தூங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அதை விடல. தொடர்ந்து கடலின் மும்முரம் அதிகமாகி கொண்டே போனது, மேல மேல போச்சு. எல்லா சரக்குகளை போட்டாங்க, ஒண்ணு செய்ய முடியல. தொடர்ந்து வாசிக்கலாமா?
அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள்.
அவங்க சொல்லி கொடுக்கறாங்க, புறஜாதியான் சொல்றான், நீ ஜெபம் பண்ணுங்கறான். நீங்க கர்த்தருடைய சமூகத்தை நான் சொல்லி நீங்க ஜபிக்கலன்னா கருத்துல உங்க வீட்டுல கர்த்தர் உங்களை பக்கத்துல இருக்கிற கர்த்தர் அறியாது சொல்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னங்க கிறிஸ்டியா இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்ல போறாங்க எல்லாரும். ஆமேன். நான் இங்க சொல்றது கேட்கறேன்னா அப்படிதான், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கிறிஸ்டின்ங்கறீங்க, ஜெபம் பண்ணாம சாப்பிடுறீங்க, என்னங்க கிறிஸ்டின்ங்கறீங்க, சர்ச்சுக்கு போகாம இருக்கிறீங்க, என்னங்க கிறிஸ்டின்ங்கறீங்க, இப்படி இருக்கிறீங்க. நாலு புறஜாதி கேட்க போறாங்க. அதான் நடக்க போகுது, அதான் நடக்குது. அப்புறம்
நாம் அழிந்து போகாதபடிக்கு,
நாம் அழிந்து போகாதபடிக்கு
சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான்.
சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான்.
அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது
ஆண்டவர் எங்கே எப்படி வேணா கிரியை செய்வார். யூதா செத்த பொழுது அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டாலும் கர்த்தர் கரெக்டா காலை பிடிச்சு கொடுப்பாரு. வேணும்னு யோசுவா சீட்டு போட்டாலும் அங்கேயும் ஆகான கர்த்தர் கண்டிப்பா பிடிச்சு கொடுப்பாரு. இவங்களா தேவ மனுஷர்கள். இங்க புறஜாதியா சீட்டு போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் ஆளை பிடிச்சு கொடுக்கிறாரு. இல்ல புறஜாதியா சீட்டு போறோம், அவனுடைய சீட்டிலையும் கர்த்தர் கிரியை செய்யறாரு. கிரியை செஞ்சு கரெக்டா யோனாவின் பெயரை கர்த்தர் பிடிச்சு கொடுத்துட்டாரு. ஒன்னு சொல்றேன், தேவ சித்தத்தை விட்டு வெளியில போன எங்க போனாலும் நீங்க தப்ப முடியாது. ஜாக்கிரதை, கர்த்தர் உங்களை பத்தி ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. அதை தள்ளிட்டு நீங்க எங்க ஓடினாலும் மாட்டிதான் ஆக, நீங்க தப்பிக்க வழியே கிடையாது. தெளிவா சொல்றேன், எவ்வளவு தூரம் ஓடினாலும் கர்த்தர் விட மாட்டார், எங்க ஓடினாலும் விட மாட்டார். பிடிச்சு கொந்தளிப்பை கொடுத்த ஆகிலும் தான் செய்ய வைக்கிறத கர்த்தர் செய்ய வச்சிருவார். ஆமேன். நீங்களா கரெக்டான கப்பல் ஏறிட்டீங்கன்னா தப்பிச்சீங்க. தப்பான கப்பல் ஏறினா தப்பிக்க முடியாது. தப்பான கப்பல் ஏறி தப்பிக்கவே முடியாது. புரியுதா? கர்த்தர் அவங்களை பிடிச்சு கொடுத்துட்டாரு. கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். உங்க உள்ளத்துல ஒரு பாரம் இருக்கிறது. உங்க உள்ளத்துல கர்த்தருக்காக ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஒரு பாரம் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது. அதை எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் அடக்க முடியும்? நான் சொல்ற எவ்வளவு காலத்தை நீங்க அடக்க வைக்க போறீங்க? முடியாது. ஒரு நாள்ல கர்த்தர் நீங்க அடக்கி வைக்கிறது எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் உங்களை வெளியில் எடுப்பார். கர்த்தர் ஒண்ணு செய்ய சொல்றாரு, இப்படி நீ செய்யணும், இனி எனக்காக செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. அதை எத்தனை காலத்துல நீங்க அடக்கி வைக்க முடியும்? நிரந்தரம் அடக்க முடியாது. ஒரு நாள் வரும், கர்த்தர் அதை செய்ய வைக்கிறதுக்கு உங்களை தான் யூஸ் பண்ணுவார். உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறார், அது உங்களை வச்சுதான் செய்வார். புரியுதா? அதை நீங்க அடக்கி வச்சு கர்த்தரிடத்து தப்பிக்கவே முடியாது. யாருகிட்ட வேணா தப்பிக்கலாம், கர்த்தர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் யோனாவின் பேருக்கு சீட்டு போட்டு கொடுத்தாரு. பெரிய செய்தி இது, எப்படி முடிக்க போறேன்னு தெரியல, இது பெரிய சரித்திரம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த யோனாவை கர்த்தர் காட்டி கொடுத்து விட்டார். காட்டி கொடுத்த பிறகு அவங்க பெரிய க்வெஸ்சன் எல்லாம் கேட்கிறாங்க. அவனை நோக்கி, நீ யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? எத்தனை கேள்வி கேட்கறாங்க பாருங்க. உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? என்ன கேள்வி லைனா கேட்டுக்கிறாங்க. எந்த ஊர்ல வர, நீ யாரு, என்ன, எல்லா கேள்வியும் கேட்கறாங்க அந்த புறஜாதி ஜனங்கள். கேட்கும்போது அவன் எத்தனை பொய்ய பேசலாம் பாருங்க. ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான்.
பயபக்தி உள்ளவன் தான் டக்குன்னு என்ன பொய் அடிக்கிறான் பாருங்க. அப்போ இவ்வளவு தூரம் நடந்துட்டு இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வேற கப்பலுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறவர் வந்து பயபக்தி உள்ளவரான். எப்படி ஒரு காரியம் சொல்றான் பாருங்க. சமுத்திரத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல நான் பயபக்தி உள்ளவன் தான். அவ்வளவு போல்டா போய் அடிச்சிட்டான். ஆனாலும் எதுவும் நடக்காது. கடைசியில் அவன்கிட்ட கேட்கிறாங்க, சரி நீ தேவ பக்தி உள்ளவன் தானே, நீயே சொல்லு. இப்ப ஏன்னா இவனுக்கு பயம் வந்துச்சு, அந்த புறஜாதியா பயப்படுறான் ஆண்டவரை கண்டு. ஏன்னா இவரு சமுத்திரத்துல கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற தெய்வமா இருக்கிறாரு. இவருடைய தெய்வம் அவ்வளவு பயங்கரமான தெய்வமா இருக்கிறாருன்னு அவன் நடுங்கனா. இவனோ கேஷுவலா பொய்ய பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறான். தொடர்ந்து படிங்க.
அவன் கர்த்தருடைய சமூகத்தின் என்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து.
அந்த மனுஷர் அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்குதா, இவனுக்கு பயந்தது போய். ஆனா அவங்க உண்மையிலேயே மிகவும் பயந்து
அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள்.
பின்னும்
சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள்.
நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள்,
அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும்.
அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும்.
என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான்.
இப்பதான் உண்மையை சொல்றான். அப்போ என்ன செய்யணும்? இவளுக்கு இவ ஒரு கடவுளுடைய மனுஷன், ஒரு சர்வ வல்லமை உள்ள, சமுத்திரத்தை எல்லாம் கொந்தளிக்க பண்ணுகிற ஒரு தெய்வத்துடைய மனுஷனா இருக்கிறானே, இவனுக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணி நம்ம மேல குற்றம் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. இவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்ச கடைசியில் நமக்கு அந்த பழி வந்துடக்கூடாதுன்னு பயந்து போய் அவங்ககிட்ட கேட்கறாங்க, அப்பா இது கொந்தளிக்கிறது அடக்கிறதுக்கு என்ன செய்யணும், நீயே சொல்லு, நீ என்ன சொல்ற, அதை நாங்க செய்யறோம். அவன் சொல்றான், என்ன தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க. அவனுக்கு கரெக்டா தெரியுது என்ன செஞ்சா முடியும், என்ன தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் கடவுளை கர்த்தருக்கு ரொம்ப பயந்தாங்க, ஏன்னா இவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தெய்வமா இருக்கிறாரு. அப்படி அவன் சொன்னாலும் பார்த்தாலும் கூட அவங்க அதை செய்ய ட்ரை செய்யல நினைக்கிறேன். 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த மனுஷர் கரை சேரும்படி
வேகமாய்
தண்டு வலித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று.
இவன் சொன்னதை கூட அவங்களுக்கு செய்யறதுக்கு பயம். இவன் சமுத்திரத்தை தூக்கி போடுன்றானே, ஆனா ஒரு கடவுளுடைய மனுஷனா இருக்கிறானே, இவனை தூக்கி போட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது. இவன் அதை சொன்னாலும் அவனை காப்பாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு தெய்வ பயம். வேகமா எங்கேயாவது கரையில கொண்டு போய் அவனை இறக்கி பத்திரமா இறக்கி விடலாம் ட்ரை பண்ணி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியில வேற வழியே இல்லை, கரைக்கும் போக முடியல, கப்பலையும் ஓட்ட முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லாமல் யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே போட்டார்கள். போட்டது மட்டுமல்ல, 16வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து
கர்த்தருக்கு பலியிட்டு
பொருத்தனைகளை பண்ணினார்கள்.
இது ரொம்ப அருமையான காரியம். நினைவேவுக்கு கர்த்தர் இவன் அனுப்புறாரு, ஆனா இவன் இங்க தப்பு செஞ்சாலும், இவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி ஒரு சின்ன ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சாலும், போற வழியிலே அந்த கப்பல் இருக்கிறவங்கள ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. எவ்வளவு நல்ல காரியம் பத்தீங்க. அதனாலதான் சொல்றேன், யோனாவை மாறி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் எவாஞ்சலிஸ்ட் உலகத்துல யாருமே கிடையாது. அவன் நினைவே பட்டணத்துக்கு போய் அங்கேயும் 100% சக்சஸ். இவன் கப்பல் டிராவல் பண்ண டிராவல் பண்ற இடத்துல இருந்தவங்களும் எல்லாம் சக்சஸ், எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க இருக்கிற இடத்துல டிராவல் பண்ற இடத்துல எல்லாம் ஜனங்க ரட்சிக்கப்படணும். ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் ஜனங்க ரட்சிக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல நம்ம போற பாதையில எல்லாம் ஜனங்க ரட்சிக்கப்படும். நம்ம எப்பவுமே ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல. ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறோம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம். நம்ம வாழ்க்கையே ஒரு பிரயாணம் தான். உங்கள் பிரயாணத்துல எந்த இடத்துலயும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். புரியுதா? ரொம்ப முக்கியம். அப்போ இவன் அதுக்கு எந்த இடத்துல பாத்திரன் அல்ல. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, இவன் போற இடத்துல எல்லாம் ஜனங்களை ரட்சிக்கிறார். கப்பல் இருந்தவங்கள ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டாங்க. அதன் பிறகு இப்ப சமுத்திரத்துல போட்டோடனே கர்த்தர் ஒரு மீனை அனுப்பி அவனை விழுங்க செய்து விட்டார். இப்பொழுது அந்த மீனுக்குள் இவன் போயிட்டான், உள்ள போய் மாட்டிக்கிட்டான். 3 நாட்கள் இரவும் பகலும் இந்த யோனா மீனின் வயிற்றில் இருக்கிறான். அந்த மீனுக்கே இவனை டைஜஸ்ட் பண்ண முடியல, உள்ளேயே வச்சுட்டு இருக்குது. அந்த மீனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது பாவம், இவனை விழுங்கிட்டு அது அவஸ்தப்படுது. இவனை வச்சிருந்த கப்பலுக்கும் பிரச்சனை, இவனை விழுங்கின மீனுக்கும் பிரச்சனை. 3 நாள் அதுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம், மீனுக்கு சாப்பிட்டது ஜீர்ணமாக மாட்டேங்குது. அது நம்ம ஆசையா முழுங்கிடுச்சு, சாப்பாடு நினைச்சு முழுங்கிடுச்சு, ஆனா அதுக்கு ஜீர்ணமாக மாட்டேது. உள்ளேயே கல்லு மாதிரி கிடக்கிறான் யோனா. கத்துறது ஜீர்ணமாக விடல. கடைசியில் அந்த மீனுக்கு வாந்தி தான் வந்துச்சு. இவனை வச்சிருந்ததுனால மீனுக்கு என்ன வந்துச்சு? வாந்தி வந்துச்சு மீனுக்கு. தேவ சித்தத்தை செய்யாதவன் இருந்தா அந்த இடத்துல இருக்கிறவங்கள வாந்தி தான் வரும். ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்தை விட்டு போனோம்னா நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அப்போ இந்த மீன் இவனை வைத்துக் கொண்டு 3 நாள் அவஸ்தப்படாத பாடுபடுது. 3 நாளைக்கு பிறகு அந்த மீனுக்கு வாந்தி தான் வந்துச்சு. அதுலதான் வெளியில வந்து விழுந்தான். அதுக்கு காரணம் கடைசியில் இவனுக்கு அந்த உள்ள இருக்கும்போது அந்த 3 நாட்கள்ல கொஞ்சம் ஒரு உணர்வு வந்துச்சு. ஐயோ நம்ம இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறது உண்மையிலே அது ஒரு மிரக்கிள் தான். காத்தில்லாத அப்படி ஒரு இடத்துல போய் அப்படி ஒரு டைட்டா மாட்டிட்டு இருக்கிற இடத்துல ஒரு மீன் வைத்துக்குள்ள இவன் 3 நாள் இவனுக்கு உயிர் போகாமல் இருந்துச்சு பாருங்க. இல்ல அதுதான் ஒரு பெரிய கர்த்தருடைய அற்புதம். கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்த 3 நாள்ல அவன் செஞ்ச ஒரு நல்ல ஜபம் பண்றான். 2 அதிகாரத்தில் இருக்குது 9-10 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம்.
நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை
செலுத்துவேன்.
ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான்.
அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவன் அந்த இடத்துல தன்னை அர்ப்பணித்து மறுபடி பொருத்தனை பண்றான். அதை வைத்துக் கொள்ள, ஆண்டவரே நான் சித்தத்தை விட்டு நான் தூரம் போயிட்டேன், திட்டமிட்டு தான் நான் போனேன். நீங்க நினைவேக்கு போக சொன்னீங்க, நான் தர்சீசுக்கு திட்டமிட்டு போனேன். இதை மன்னிச்சதுங்க ஆண்டவரே. இனி என்ன உயிரோடு நீங்க என்ன வச்சீங்களானால் நான் கண்டிப்பாக நீங்க சொன்னதை நான் செய்யறேன். தன்னை அர்ப்பணித்து ஒரு மறுபடியும் பொருந்தனை பண்ணினான். இன்னைக்கு சொல்ற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனோடு வச்சிருக்கிறார். நீங்க நல்ல ஒரு மறுபடியும் உங்களை பொருத்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்க உலகத்தில் அழிவு எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க இல்லையா. போன வாரத்தில் மலேசியா ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து புறப்பட்டு வந்ததான ஒரு ஃபிளைட் மிசைல் அடிச்சு யார் அடிச்சானு யாருக்கு இன்னும் தெரியல. 298 பேர் ஸ்பாட்ல காலியானாங்க. அவங்க கிளம்போது நினைச்சிருப்பாங்களா யாராவது? 298 பேர் ஒரு செகண்ட்ல பஸ்வம் ஆயிட்டாங்க. நம்மள எவ்வளோ டிராவல் பண்றோம். நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. அப்ப நம்மள கர்த்தர் ஜீவனோடு வச்சிருக்கிறார். அவனை இந்த 3 நாள் அந்த யோனா அந்த மீனின் வயிற்றிலே கர்த்தர் அவனை ஜீவனோடு வச்ச போது அவன் பொருந்தனை பண்ணினான். இன்னைக்கு சொல்ற ஆபத்து நிறைந்த உலகத்திலே கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பொருந்தனை பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் செய்வேன்ப்பா. என் உள்ளத்துல நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற பாரத்தை நான் செய்வேன். என் கூட நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நான் செய்வேன். என் கூட நீங்க என்ன பேசி இருக்கிறீங்களோ, எனக்குள்ள என்ன பாரத்தை கொடுத்திருக்கிறீங்களோ அதை நான் செய்வேன். ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அவன் கர்த்தரை துதித்து மறுபடியும் ஒரு பொருத்தனை செய்தான். கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அவனை அந்த மீன் சரியாய் கொண்டு வந்து நினைவேவின் கரையோரத்தில் அவனை கக்கி போட்டது. கர்த்தர் அவனை கப்பல்ல பிரயாணம் பண்ண வேண்டியவன் இப்ப மீனுக்குள்ள பிரயாணம் பண்ணி சரியான டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டான். கர்த்தர் அவனை எப்படி கொண்டு வந்து அவன் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு வந்து அவனை இறக்கி விட்டுட்டார். இப்பொழுது இந்த யோனா எழுந்து போறான். 2வது வசனத்தில் வாசிக்கிறான். 3வது அதிகாரத்தில்
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான்.
அப்பொழுது
நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்.
ஆமாங்க, இதுதான் கவனிக்கிறோம். பெரியோர்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் உபவாசம் பண்ணாங்க. பைபிள்ல இருக்கிற ஃபாஸ்டிங்ல இது மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் எங்கேயுமே கிடையாது. பெரியோ ஃபாஸ்டிங் இருந்துச்சு. இப்போ அது பெரிய நகரம், 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் நகரத்துக்கு நடுவில் நின்று சொல்றான் இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னா. சொன்ன உடனே அந்த செய்தி ராஜா வரைக்கும் போச்சு, எல்லா ஜனங்களுக்கும் போச்சு. ராஜா முதற்கொண்டு சாதாரண அடிப்படை குடிமகன் வரையிலும் பெரியவங்க மட்டுமல்ல சின்ன பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு கொடுக்காம அவர்கள் ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து உபவாசம் பண்ணி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள். இதோட ரொம்ப அந்த பாதி பாருங்க. 6வது வசனத்தை படிப்போம்.
இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து
ராஜாவும் உட்கார்ந்தான். அடுத்தது பாருங்க, அடுத்தது இன்னும் அதிகமா இருக்கு பாருங்க, 7வது வசனம்.
மேலும் ராஜா
தானும் தன் பிரதானிகளும்
நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும்
மாடுகளும் ஆடுகளும்
ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள்.
இந்த ராஜா மட்டும் ஃபாஸ்டிங் இருக்கல, அவன் தன் பிரதானிகளுக்கு சொன்னான், நீங்களும் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கணும். அது மட்டுமல்லாமல் தேசத்தில் இருக்கிற மிருக ஜீவனங்கள் எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங், ஒண்ணு மேய கூடாதுன்றான், தண்ணி கொடுக்காத மேய விடாத மிருக ஜீவனங்களுக்கும் ஃபாஸ்டிங். அதனாலதான் நீங்க அந்த கடைசி வசனத்துல படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன்னா, கர்த்தர் சொல்றாரு 120,000 அதிகமான மனுஷரும் மிருக ஜீவன்களுக்காக நான் பரிதவியாமல் இருந்தேன் முடிவாரு பாருங்க. நான் அதை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கடைசி வசனம், அந்த புக்கோட கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷருக்காக மட்டும் கர்த்தர் பரிதபிச்சுன்னு சொல்லல, மிருக ஜீவன்களுக்காகவும் நான் பரிதபியாமல் இருப்பேனோன்னு முடிக்கிறாரு பாத்தீங்களா. அதோட ரீசன் அதுதான், மிருக ஜீவன்களுக்கும் ஃபாஸ்டிங், ஆடு மாடுகளுக்கும் ஃபாஸ்டிங், நாய் பூனைகளுக்கும் ஃபாஸ்டிங், எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங். எதுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அதனால கர்த்தர் அதையும் மனுஷன் பண்றாரு. மிருக என்னைக்குமே கர்த்தர் மனுஷனுடைய ஆத்மாவை தான் கவனிக்கிறார் நினைக்கிறோம், ஆனால் மிருகங்களும் ஃபாஸ்டிங் இருந்ததும் தப்பிச்சு. அதனால கர்த்தர் அதை சொல்றாரு, அதுக்கு நான் பரிதவிக்கிறேங்கிறாரு. இல்ல, மிருக ஜீவன்களை யாரும் பெருசா பரிதவிக்கிறது, ஆண்டவர் பரிதவிக்கிறார். அப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனம் மாறுதல் இந்த யோனாவுடைய ஒரு பிரசங்கத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். ஒன்னு சொல்றேன், இந்த பெரிய ஆத்ம ரட்சிப்பு இந்த எழுப்புதல் உண்டானதுக்கு யோனா எந்த விதத்திலும் பாத்திரம் அல்ல. ஒன்னு குருந்தியின் 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, 4, 5, 6 வசனங்களிலே பவுல் சொல்றாரு, சிலர் பார்த்து நான் பவுலை சேர்ந்தவன்றான், சிலர் அப்போலோவை சேர்ந்தவன்றான், சில கேபாவை சேர்ந்தவன்றான், பவுல் அவங்களுக்காக மரித்தார், நான் நட்டேன், பவுலாகி நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நான் பவுல், நம்ம வேலை சிம்பிள்ங்க, நடுறது, நீர் பாய்ச்சறது, ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது நம்ம கிடையாது. அவர் சொல்ற வார்த்தையை நம்ம சொன்னா போதும், விளைய செய்கிறது ஆண்டவர். நான் சொல்லி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, அவங்க சொல்லியே ரட்சிக்கப்படல, நான் என்னத்தை பண்ண போறேன் நினைக்காதீங்க. சொல்ற வேலைதான் நமக்கு, நீர்ப்பாய்ச்சல வேலைதான் நமக்கு, விளைய செய்கிறவர் தேவன். உங்க வார்த்தையை வச்சு கர்த்தரால் திரள் கூட்ட ஜனங்களை ரட்சிக்க முடியும். ஆமென். ஒரு மோசமான யோனா, தேவ சத்தத்தை புறக்கணித்து ஓடின ஒரு யோனாவை வைத்து இவ்வளவு பெரிய எழுப்புதலை கர்த்தரால் கொடுக்க முடியுனா, ஏன் நம்மளை கொண்டு கர்த்தரால் செய்ய முடியாது? கர்த்தர் பரிதபிக்கிறார், ஆத்துமாக்களுக்காய் பரிதபிக்கிறார். உங்க லைஃப்ல நீங்க ஏதாகிலும் ஒண்ணு, நீங்க கண்டிப்பா ஆத்துமாதாயத்துக்கு ஏதுவாக நீங்க செஞ்சே ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாது. ஏதாகிலும் ஒன்று நீங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஏதாகிலும் ஒன்றை கண்டிப்பா நீங்கள் செஞ்சே ஆகணும். ஒன்றுமே செய்யாமல் வீணர்களாய் நம்ம இருந்துடக்கூடாது, ஒன்றுமே செய்யாமல் வீணர்களா இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறவர். அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்டுடுத்தி மனம் திரும்பினாங்க. வாசிக்கிறார், 3வது அதிகாரத்தில் 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். 9:10
மூன்றாம் அதிகாரம் 9-10.
யாருக்கு தெரியும்?
யாருக்கு தெரியும்?
நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தமது உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான்.
ராஜா அப்படி சொல்றான். அப்புறம்
அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து
மனஸ்தாபப்பட்டு
அதை செய்யாதிருந்தார்.
கர்த்தர் இறங்கினார். அவளுக்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை சொன்னதுக்காக கர்த்தரே வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு அவர் செய்யாதபடி தன்னுடைய வார்த்தைகளை அவர் வாபஸ் வாங்கிட்டார். நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுக்கல. ஒன்று சொல்றேன், ஒரு யோனா கீழ்ப்படியாதவன், தேவனுடைய வார்த்தைக்கு புறக்கணித்துக் கொண்டு ஓடுகிறவன், ஆனால் அவனையும் கர்த்தர் பயன்படுத்தினார். நாம் நம்மளை பயன்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். யோனாவின் மேல் கர்த்தர் இரக்கமா இருந்து அவனை புறக்கணிக்காமல் இருந்தது போல இன்னைக்கு நம்மளை மேல் இரக்கமா இருந்து புறக்கணிக்காம இருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு நம்ம தேவை. நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியம் அவருக்கு, நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியம் அவருக்கு தேவை. நம்மளை அவர் புறக்கணிச்சிடலாம், ஆனால் 120 கோடி ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற தேசத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சேவை கர்த்தருக்கு தேவை. கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு அவருக்கு செய்யணும். அதனாலதான் நம்முடைய குறைகளை எல்லாம் பார்த்து நம்மளை தூக்கி எறியாம இன்னும் கிருபையாய் நம்மளை காத்துட்டு இருக்கிறாரு. அந்த கிருபையை வீணாக்காமல் பொய்யான மாயை பற்றி கொள்ள நாங்கள் யோனா புஸ்தகத்தில் 2:8 யோன ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார். அதான் படிக்கல, இப்ப அதை படிங்க, படிச்சுட்டு முடிப்போம். 2:8
பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை
போக்கடிக்கிறார்கள். என்ன ஒரு அனுபவத்தோடு பேசலாம் பாருங்க, சொல்ற பாருங்க. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதனால நம்ம பொய்யான மாயை பற்றிக் கொள்ளாதீங்க. ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆதாயம் படணும். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை கொண்டு போகிறதற்கு, ஆத்மா ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதாயிலும் ஒன்று செய்யுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறத உங்களை வச்சுதான் செய்யணும்னு அவர் விரும்புறாரு. உங்களை புறக்கணிக்க கர்த்தர் விரும்பல. உங்களை கமிட் பண்ணிங்க, ரீகமிட் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தாம் செய்ய நினைக்கிற காரியத்தை இந்த தேசத்துல கர்த்தர் செய்வார். நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது அதற்குரிய பொக்கிஷத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பெற்று அனுபவிப்போம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோனாவின் வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையே வாழல. ஆனாலும் ஆண்டவர் அவனையும் கொண்டு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோனாவுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கு அவருடைய சித்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தான். ஆனால் ஆண்டவரோ 120,000 அதிகமான மனுஷர்கள், மிருக ஜீவன்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவராய் இருந்தார். 120 கோடி ஜனங்களுக்காக அவர் எவ்வளவு பரிதபிக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? யோனா அன்றைக்கு அவன் ஒரு மிஷினரி, இன்றைக்கு நம்ம இருக்கிற இடத்துல நாமும் ஒரு மிஷினரி தான். கடைசி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நம்ம மிஷினரி தான். அதனால யாரோ ஒருத்தர் தான் மிஷினரி நினைக்காதீங்க. நீங்களும் நானும் ஒரு மிஷினரி தான். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய ஆத்ம ரட்சிப்பை சொல்ல வேண்டிய மிஷின் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மிஷினை செய்யறதான் மிஷினரி, அவருடைய வேலை, அவர் நமக்கு கொடுக்கிறதான காரியம். உங்கள் சொந்த காரியத்தையே செய்து வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிஷின் கொடுத்திருக்கிறாரு, அந்த மிஷின் எடுத்து செய்யுங்க. கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு, அதை நீங்க செய்யுங்க. அதை நீங்க செய்ய முடியாது நீங்க ஓடினாலும் அவர் விடவே மாட்டார். துரத்திட்டு வருவார். நீங்க எங்க போனாலும் விட மாட்டார். தப்பிக்கவே முடியாது. எங்க போனாலும் விட மாட்டார். நீங்க தப்பிக்கவே முடியாது.
ஆண்டவர் ஒன்றை நினைச்சிட்டார்னா அது அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் விடமாட்டார். கடல் கொந்தளிப்பை அனுப்பினாலும் எப்படியாகிலும் தான் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்ய வேண்டிய மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு யோனாவை போல மறுபடியும் ஒரு பிரதிஷ்டை அவன் பொருத்தரை பண்ணினான். மறுபடியும் அவன் தன் மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் ஒரு பொருத்தரை பண்ணி கொண்டான். அந்த பொருத்தனையை கர்த்தர் கேட்டு அவனை விடுதலையாக்கி அவனை எடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நல்ல பொருத்தனை பண்ணிக் கொள்வோம். ஆண்டவரே, என்ன நீங்க எதுக்காக அழைச்சீங்களோ, என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ, அதை செய்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க புதுசா ஏதோ நீங்க பெருசா கற்பனை பண்ணிடலாம், நீங்க திட்டம் போட வேண்டாம். ஆண்டவருடைய திட்டத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. நீங்க எதையும் பெருசா திட்டம் என்ன போடாதீங்க, ஒண்ணு வேண்டாம். ஆண்டவருடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேனப்பா. அதை மட்டும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க. இந்த 120 கோடி ஜனங்களுக்கு முன்பாக எங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்பா. இந்த தேசத்தை எங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறீங்க. அந்த ஜனங்கள், இந்த தேசத்தை ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் உழைக்க வேண்டும், நாங்கள் கொடுக்க வேண்டும். எதையாயிரும் நாங்கள் செய்ய வேண்டும், எதையாயிரும் நாங்கள் செய்ய வேண்டும். எங்கள் வாழ்க்கை வீணாகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.